إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما سرو புகழும் புகழ்ச்சியும் சர்வ லோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே தொழுகையை விட்டவர்கள் யார் என்ற அடிப்படையில் சில விடயங்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான் இந்த தொழுகை. ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு வெள்ள ஆடை அணிந்த கருப்பு முடிகளை உடைய ஒரு மனிதர் வருகிறார். ஆனால் அவர் பிரயாணம் செய்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் அவரிடத்தில் தென்படவில்லை. அவருடைய முடியிலும் எந்த அடையாளமும் இல்லை பிரயாணத்திற்கான. அதே போன்று அவர் உடுத்திருக்கிற ஆடையும் பிரயாணம் செய்ததற்கான எந்த ஒரு அடையாளம் இல்லாத ஒரு நிலையில் அந்த மனிதர் வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்காலோடு தனது முழங்காலை சேர்த்து உட்கார்ந்து விடுகிறார். உட்கார்ந்து விட்டு சில கேள்விகளை கேட்கின்றார். அப்படி அவர் கேட்ட கேள்விகளில் முதலாவது கேள்வி என்னவென்றால், அக்பிர்னி அனில் இஸ்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், எனக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லி தாருங்கள் என்று அந்த மனிதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவருக்கு சொல்லுகிறார்கள், இஸ்லாம் என்றால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் நீர் சான்று பகர்வதாகவும், இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது, அதே போன்று ஜக்காத்து கொடுப்பது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது, உனக்கு வசதி இருந்தால் ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்தவருக்கு பதில் அளிக்கின்றார்கள். அப்போது அவர் நீர் உண்மை சொல்லிவிட்டீர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இது போன்று ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை நாள் எப்போது வரும், இப்படி போன்ற பல கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளித்தார்கள். எனவே இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு அவர் எழும்பி செல்லுகிற போது உமர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உமரே இப்போது வந்தவர் யார் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது உமர் அலி அல்லாஹ் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொன்னோம் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தவர் ஜிப்ரீல், மனித தோற்றத்திலே அவர் வந்து போகிறார். அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வேண்டி இப்படி வந்து கால் மடித்து இந்த மாதிரி ஒழுக்கத்தோடு நல்ல முறையிலே கேள்விகள் கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டு அவர் செல்லுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. அந்த கேள்விக்கு பதிலாக கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த கடமைகளை ஒரு மனிதன் நிறைவேற்றுவதுதான் இஸ்லாம். இந்த கடமைகள் ஐந்தையும் யார் சரியாக பேணி வருகின்றாரோ அவர்தான் இஸ்லாத்தில் இருக்கின்றார், அவர்தான் முஸ்லீம் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே இன்றைக்கு உலகத்திலே அதிகமான மக்களை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய கடமைகளை செய்யாதவர்களாக இருந்து கொண்டு, தொழாதவர்களாக, நோன்பு பிடிக்காதவர்களாக, ஜக்காத்து கொடுக்காதவர்களாக, கடமையான ஹஜ்ஜை செய்வதற்கு வசதி வாய்ப்பிருந்தும் அதனை செய்யாதவர்களாக அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள். இப்படி இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்றாலே இந்த ஐந்து கடமைகளையும் செய்வதுதான் என்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே கலிமா என்ற விஷயம் ஒரு மனிதனிடத்தில் மிக முதன்மையானது. கலிமாவை அருமை சஹாபாக்கள் பைஅத்து செய்து இஸ்லாத்தை ஏற்கிற போது முதலாவதாக இந்த கலிமாவை சொல்லித்தான் அவர்கள் தங்களுடைய அந்த உடன்படிக்கையிலேயே அந்த இந்த வாசகத்தை குறிப்பிடுவதன் மூலமாகத்தான் அந்த பைஅத்தை நிறைவேற்றுபவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இதற்கான ஆதாரங்களை சஹீஹ் புகாரி போன்ற கிரந்தங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஜரீர் இப்னு அப்துல்லா என்கிற நபித்தோழர் தான் பைஅத்து செய்து இஸ்லாத்தை ஏற்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முதலாவதாக இந்த கலிமாவை மொழிந்து அதே போன்று தொழுகை நிலைநாட்டுவேன், ஜக்காத்து கொடுப்பேன், முஸ்லீம்களோடு நல்லுபதேசம் செய்கிறவனாக நான் இருப்பேன் என்ற பல விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் பைஅத்து செய்ததாக குறிப்பிடுகின்றார்கள். எனவேதான் ஜமாத்துல் முஸ்லிமினாகிய நாங்கள் சொல்கின்றோம், ஒரு மனிதன் உண்மையாகவே இஸ்லாத்தில் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே எப்படி அருமை சஹாபாக்கள் இந்த கலிமாவை பைஅத்தின் மூலம் அன்றைக்கு இருந்த ஜமாத்துல் முஸ்லிமினுடைய தலைவராக இருந்த அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து மொழிவதன் மூலம் அவர்கள் முஸ்லீம்களாக ஆகினார்களோ, அதுபோல இன்றைக்கு இந்த ஜமாத்துல் முஸ்லிமினுடைய ஒரு மனிதன் பையத்து செய்து அந்த பையத்திலே இந்த கலிமாவை மொழிந்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வானோ அப்போதுதான் அவர் முஸ்லீமாக கருதப்படுவான். அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஐந்து நேர தொழுகைகளையும் விடாமல் சொல்ல வேண்டும். அதே போன்று ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும். அதே போன்று ஜக்காத்து கடமையானால் அந்த ஜக்காத்துக்குரிய அந்த பணத்தை அல்லது அதனுடைய தங்கமாக இருந்தால் அந்த தங்கம் அல்லது வெள்ளி அதே போன்று வியாபார பொருட்கள் அல்லது விவசாயத்தின் மூலமாக புறப்படுகின்ற அந்த பொருட்களை அல்லது அந்த பொறுமதிகளை கொண்டு வந்து ஜமாத்துல் முஸ்லிமினுடைய தலைமைத்துவத்திடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதே போன்று ஹஜ் என்கிற கடமையை செய்வதற்கு வாய்ப்பு வசதி இருந்தால் இப்படி செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் செய்தால்தான் அவன் முஸ்லிமாக கருதப்படுவான் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு தான் முக்கியமாக இந்த தொழுகையை பற்றி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு உலகத்தில் அதிகமான மக்கள் தொழாமல் இருக்கிறார்கள், கேட்டால் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் தொழுகையை விட்டவனுடைய நிலவரம் சம்பந்தமாக பல எச்சரிக்கைகளும் அவனுடைய பாரதூரமான விளைவுகள் பற்றியும் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. அடியான் முதல் முதலாக மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரணை செய்யப்படுகிற போது அவனுடைய அமல்களிலே விசாரிக்கப்படுகிற அந்த நேரத்திலே தொழுகையை பற்றி தான் முதலாவது விசாரிக்கப்படும். தொழுதாயா, எப்படி தொழுதாய், நபி வழியில் தொழுதாயா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மாதிரிக்கு தொழுதாயா என்று தொழுகையை பற்றி தான் முதலாவது கேள்வி கேட்கப்படும். அமல்கள் பற்றி விசாரிக்கப்படுகிற போது முதலாவது தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்பான். அந்த தொழுகை விஷயத்தில் அடியானுடைய பதில் சரியாக இருக்குமாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான். அதே நேரத்தில் தொழுகை விஷயத்திலே அவனுடைய பதில் பிழையாக இருக்குமாக இருந்தால் அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமிதி என்கிற கிரந்தத்தில் 413வது இலக்கத்தில் பதிவாயிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சரியாக தொழுகையை நிலைநாட்டுவானாக இருந்தான், 5 நேர தொழுகையிலும் விடாமல் தொழுது, ஜமாத்தோட போய் சேர்ந்து தொழுவானாக இருந்தால், அந்த தொழுகையில் பித்அத்துகள் கலக்காமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மாதிரிக்கு சல்லோ கமா ரைத்து மூனி உசல்லி, என்னை எப்படி தொழக்கண்டீர்களோ அப்படியே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படைகளில் சரியான முறைக்கு ஒருவன் தொழுவானாக இருந்தால் அப்போதான் இந்த கேள்வி கணக்கின் போது அவனுக்கு சரியான பதில் வரும். அவன் சரியாக பேணி தொழவில்லை, அந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழவில்லை, அதிலே குறைபாடு என்றால் அவனுக்கு அங்கே சரியான பதில் வராது. எனவே மற்ற எல்லா விடயங்களிலும் அவனுடைய விஷயங்கள் தோல்வி அடைந்ததாகவே கருதப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். அடுத்த ஒரு இரண்டாவது விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த தருவாயிலே அவர்கள் மிக பிரமாண்டமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்துக்கு ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படும், பிரியாவுடைய ஹஜ்ஜி. அந்த பிரியாவுடைய ஹஜ்ஜி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த ஹஜ்ஜி, அதிலே செய்த அந்த உபதேசம், அந்த உபதேசத்திலே அவர்கள் அந்த 23 வருடகால நபித்துவத்தினுடைய சாராம்சத்தையும் அப்படியே சொல்லிக் கொடுத்தார்கள். அருமை சஹாபாக்களுக்கு மத்தியில் எட்டி வைத்தார்கள். அப்படி எட்டி வைக்கிற போது சொன்னார்கள், இத்தகுல்லாக ரப்பக்கும், மக்களே உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்க, வசல்லு ஹம்சக்கும், நீங்கள் 5 நேரமும் தொழுகையை தொழுது வாருங்கள், வசூமு ஷஹரக்கும், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடியுங்கள், வாத்து ஜக்காத் அம்பாலிக்கும், உங்களுடைய பொருள்கள் மீது உங்களுக்கு விதியாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுங்கள், வாத்தியொழுத அம்ரிக்கும், உங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிற அமீர்மார்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள், தத்குலு ஜன்னத் ரப்பிக்கும், இப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய ரப்பினுடைய சுவர்க்கத்தை அடைவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்ன அந்த செய்தி திருமிதி என்கிற கிரந்தத்தில் 616வது இலக்கத்திலே பதிவாயிருக்கு. அப்ப முதலாவது அல்லாஹ்வை பயந்துக்கங்க, ரெண்டாவது 5 நேரமும் தொழுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிங்க, உங்கள் பொருளுக்கு விதியான ஜக்காத்தை கொடுங்க, அதே போன்று அமீருக்கு கட்டுப்பட்டு நடவுங்க, இப்படி செஞ்ச சொர்க்கம் போதுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ஜமாத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிற விஷயங்களை பேணி நடக்கிறோம். இப்படி பேணி நடக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். அல்லாஹ்வை மட்டும் பயந்து நடக்கணும், அஞ்சு நேரம் தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும். அதே போன்று ஜமாத்துல் முஸ்லிமீன் அதனுடைய தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படி கட்டுப்பட்டு நடந்து இந்த மாதிரி ஜக்காத்து அதே போன்று தொழுக இந்த மாதிரி கடமைகளை எல்லாம் செய்கிற போது மட்டும்தான் ஒரு மனிதனால் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அப்போ ஒருவர்கிட்ட தொழுக இல்லைண்டா, ஜமாத்துல் முஸ்லிமினுடைய அமீருக்கு கட்டுப்பட இல்லைண்டா, ஜக்காத்து கடமையான கொடுக்குற இல்லைண்டா, அவரால் ஒரு காலம் சொர்க்கம் போக முடியாது. அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி நாங்கள் மேலும் சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்திலே அவர்களோடு கூட இருந்தவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரத்திலே சில வார்த்தைகள் பேசினார்கள். அப்படி பேசுகிற நேரத்திலே அவர்கள் சொன்ன செய்தி, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை, தொழுகையை சரியா போனிக்கங்க என்று சொல்லி இந்த தொழுகையை பற்றி அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அபு தாவூத் என்கிற கிரந்தத்தில் 5156 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலே அவர்களால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு சிரமப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், எழும்புவார்கள், பிறகு மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள். தண்ணீரை கொண்டு வரப்பட்டு ஊற்றி அந்த தண்ணீர் மூலம் தன்னை நனைத்து கொண்டு திரும்ப எழும்புவார்கள். உது செய்து பள்ளிக்கு வருவதற்கு முடியாமல் கீழே விழுந்து விடுவார்கள். இப்படி பல முறை முயற்சி செய்து இறுதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று இன்னும் ஒரு நபித்தோழருடைய உதவியோடு தன்னுடைய கால் பாதங்கள் கரையிலே இழுபடுகிற அந்த கட்டத்திலும் கூட அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து தொழுகை என்கிற கடமையை நிறைவேற்றினார்கள் என்ற விஷயங்களை சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் வைத்து சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை விஷயத்திலே மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். தன்னுடைய இரு தருவாயிலும் கூட ஜமாத்தோடு போய் தொழுகையை நிலைநாட்டுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய இறுதி உபதேசத்தில் கூட தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். தனது இறுதி வார்த்தை மரணிக்கிற போது அந்த நேரத்திலும் இந்த தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதிகமான மக்கள் இந்த தொழுகையிலே மிக பொடுபோக்காக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை நாங்கள் சொல்லலாம் இந்த உலகத்துக்கு, உலகத்திலேயே பல ஜமாத்துகள் நாங்கள் இஸ்லாத்திலே இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று தங்களை பற்றி உரிமை கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜமாத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய இந்த சத்திய கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன் இந்த தொழுகையை விடுகிறவனாக இருக்க மாட்டான். அப்படி இருக்கிற விஷயம் தெரியவருமாக இருந்தால் அவனை நாங்கள் முஸ்லீமாக கருதுவதில்லை. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விட்டவனை முஸ்லீமாக அங்கீகரிக்கவில்லை, அதனால் நாங்களும் அங்கீகரிப்பதில்லை. அதற்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு பின்னால் தர இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை விட்டவனை பொறுத்த மட்டும் அவனுடைய ஈமான் அவரிடத்திலிருந்து இல்லாமல் போய்விடுகிறது. அந்த ஈமான் தற்காலிகமாக இல்லாமல் போகிறதா என்று பார்த்தால் இல்லை, அவன் திரும்ப ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்கிறார்கள். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வருகிறான், வந்து அவர்கள் நல்லவர்கள், தொழுகையை நிலைநாட்டினார்கள், அவர்கள் இப்படி நன்மையை இப்படியெல்லாம் அவருடைய சிறப்புகளை பற்றி அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை பற்றி அல்லாஹ் போற்றி போந்து கூறிக்கொண்டு வருகிற போது இறுதியாக சொல்கிறான், இந்த நபிமார்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் தோன்றினார்கள், தோன்றி அல்லாஹ் தொழுகையை அவர்கள் வீணாக்கினார்கள். அல்லாஹ் என்றால், அதாவது உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் என்ற சொல்லுக்கு கருத்து என்னவென்றால் ஒரு பொருளை இல்லாமலாக்கி விடுவது, வீணாக்கி விடுவது, தொலைத்து விடுவது என்ற ஒரு கருத்து. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை அப்படியே வீணாக்கி விடுகிறவர்களாக, தொழாதவர்களாக ஒரு சமுதாயம் அவர்களுக்கு பின்னால் வந்தார்கள். வத்தபௌ ஷஹவாத்தி, மனோ இச்சையை பின்பற்றுகிறவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். எனவே இப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இவர்கள் அந்த கை என்று சொல்கிற அந்த நரகத்தையே அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த நல்ல முறையிலே தொழுது அல்லாஹ்வுடைய கடமைகள்லாம் சரியாக நிலைநாட்டி கொண்டு ஒரு சமுதாயம் இருக்கிற போது அவர்களுக்கு பின்னால ஒரு சமூகம் தோன்றுகிறார்கள். தொழுகையை விடுகிறவர்களாக மனு இச்சையை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமித சாலிகா. ஆனாலும் தொழுகையை விட்டவர்கள் தௌபா செய்து திரும்ப ஈமான் கொண்டு வ அமித சாலிகா சாலிகான நல்ல அமல்களும் செய்து வருவார்களாக இருந்தால் அவர்களை தவிர அவர்கள் அந்த தொழுகையை விட்டதனால் அவர்களுக்கு குற்றம் இல்லை. உலாயிக்க எதுகுலூனல் ஜன்னத்தை, இத்தகையவர்கள் தொழுகையை விட்டவர்கள் திரும்ப அதிலிருந்து மீண்டு திரும்ப ஈமான் கொண்டு சாலிகான அமலும் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் சுவர்க்கம் போவார்கள். வலா யுபுலமூன ஷைஆ, அவர்கள் கடுகளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா 19வது அத்தியாயம் 58-59வது வசனத்திலே சொல்கின்றார். அப்ப சிலர் சொல்லுகின்றார்கள், தொழுகையை விடுகின்ற போது ஒரு மனிதன் எப்படி விபச்சாரம் செய்தால் மது அருந்தினால் ஈமான் அவனிடத்திலிருந்து தற்காலிகமாக போய் திரும்ப அவன் அதிலிருந்து விபச்சாரம் செய்யாத போது ஈமான் அவனிடத்தில் வருமோ அதுபோல தற்காலிகமாகத்தான் அவனை விட்டு ஈமான் போகும் என்ற ஒரு கருத்தை சிலர் சொல்லுகின்றார்கள். ஆனால் ஹதீஸ்களிலேயோ குர்ஆனிலேயோ எங்குமே அப்படி வரவில்லை. விபச்சாரம் செய்கிறவன் அந்த நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டான், மது அருந்துகிறவன் அந்த நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டான். அது ஹதீஸிலே அப்படி வந்திருக்கிறது, அதனால் அப்படியே சொல்லுகிறோம். ஆனால் தொழுகையை விடுகிறவன் அந்த நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டான், தொழுகையை விடுகிற போது மூமினாக இருக்க மாட்டான் என்று எங்குமே வரவில்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்கின்றான், தொழுகையை விட்டவர்கள் இவர்கள் மனோ இச்சையை பின்பற்றி நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் தௌபா செய்து திரும்ப ஈமான் கொண்டு சாலிகான அமலும் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் சுவர்க்கம் போவார்கள், கடுகளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே நாங்கள் சொல்கின்றோம், ஒரு மனிதன் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் சொல்கிறோம், ஒரு மனிதன் தொழுகையை விட்டான் என்றால் அவனிடத்திலிருந்து ஈமான் இல்லாமல் போய்விடுகிறது, மூமின் என்ற அந்தஸ்தை அவன் இழந்து விடுகிறான். எனவே அவன் திரும்ப இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் அவன் முஸ்லீமாக கருதப்படுகிறான். இரண்டாவது ஒரு விடயம் என்னவென்றால், இந்த தொழுகையை விடுவதனுடைய விபரீதம், ஒரு மனிதன் தொழுகையை விடுவானாக இருந்தால் அவன் நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுகின்றான். இதற்குரிய ஆதாரம் அல்லாஹு தஆலா சொல்கிறான் சுவர்க்கவாசிகளை பற்றி, ஃபி ஜன்னாத்தின் யத்தஸாலூ அனில் முஜ்ரிமீன், சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை காண்பார்கள். அவர்கள் நல்ல தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி தெரிந்தவர்களாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதை பார்த்து இவர்களுக்கு கவலை வரும். அந்த சுவர்க்கவாதிகள் அவர்களை பார்த்து கேட்பார்கள், மாதிரி சலக்கக்கும் சி சக்கர், உங்களை இந்த மாதிரி நீங்கள் எங்களோடு உலகத்தில் நல்ல முறையில் தான் வாழ்ந்தீர்கள், இப்படி இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள் நீங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்பார்கள். நாங்கள் தொழுகிறவர்களாக இருக்கவில்லை, உலகத்தில் வாழுகிற போது உங்களோட நல்லா பேசிக்கொண்டு தான் இருந்தோம், மார்க்கமெல்லாம் கரெக்டும்தான், ஆனால் தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. உலம் நக்கு நுக்கழிமுள் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. இந்த உலகத்தில் வீணாக நேரங்களை கழித்து அரட்டை அடித்து திரியக்கூடியவர்களோடு சேர்ந்து நாங்களும் அரட்டை அடித்து திரிந்து விட்டோம். இப்படி ஒரு மறுமை நாள் வரும் என்பதையெல்லாம் பொய்ப்பிக்கிறவர்களாக நாங்கள் இருந்து விட்டோம். ஹத்தா அத்தான் யக்கீன், எப்படி எது வரைக்கும் எங்களுக்கு மவுத்து வருகிற வரைக்கும் இப்படியே நாங்கள் விளையாடி கொண்டு திரிந்து விட்டோம். நாங்கள் தொழல, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கல, நாங்கள் அரட்டை அடித்து வீணாக நேரங்களை கழித்து திரிந்து விட்டோம், மறுமையை பொய்ப்பிக்கிறவர்களாக ஆகிவிட்டோம். இதனால எங்களுக்கு சக்கர் என்று சொல்கிற இந்த நரக நெருப்பு எங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்று தொழுகையை விட்டவர்கள், இந்த உலகத்திலே தொழாதவர்கள் மறுமையிலே அந்த சுவர்க்கவாசிகளிடத்திலே தங்களுடைய அவல நிலைகளை முறையிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 74வது அத்தியாயம் 40 தொடக்கம் 47வது வசனங்களிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை விடுவது ஒரு சாதாரண விஷயமாக இந்த சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. அதிகமான மக்களை பார்க்கிறோம், பிரயாணம் போனால் தொழ மாட்டார்கள். சில பெண்கள் பிள்ளை கிடைத்து அந்த பிள்ளைக்கு, அதாவது அது ஒரு 2 வயது 3 4 வயது என்று ஆகிற வரைக்கும் தொழ மாட்டார்கள். அதே போன்று அதிகமானவர்கள் ஏதாவது கல்யாணம், ஏதாவது ப்ரோக்ராம் என்று தங்களுடைய குடும்பத்திலே நடந்து விட்டால் அந்த நாளையிலே தொழ மாட்டார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே தொழாத நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் தொழுகையை விடுகிற அந்த நிகழ்வு இருக்கிறது, ஒரு பாரதூரமானது என்ற விஷயம் உலமாக்கள் மூலம் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுவதும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாதன் யௌமல் கியாமா. யார் தொழுகையை சரியாக பேணி தொழுவாரோ அவருக்கு அந்த தொழுகை மறுமையில் ஒரு பிரகாசமாக வரும். வ புர்ஹானன், அவருக்கு தான் முஸ்லிம் என்பதற்கு ஒரு ஆதாரமாக வரும். வ நஜாதன் யௌமல் கியாமா, மறுமையிலே நரகத்திலிருந்து அவரை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக, ஒரு வெற்றியாக அந்த தொழுகை அவருக்கு வரும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒமல்லம் யுஹாஃபிள் அலைஹா, இந்த தொழுகையை சரியாக பேணி யாரை நாம் தொழவில்லையோ, லம் யகுன் லஹு புர்ஹானுன், அவருக்கு இந்த தொழுகை ஆதாரமாக வராது. வலா நூறுன், பிரகாசமாக ஒளியாக வராது. வலா நஜாத்துன், வெற்றியாகவும் வராது. வக்கான யௌமல் கியாமத்தி, எனவே தொழுகையை சரியாக பேணி தொழாத மனிதன் மறுமையிலே இருப்பான். யாரோடு தெரியுமா? மா காரூன் வஹாமான் வஃபிரௌன் வஉபய் இப்னு கலப். காரூன், ஹாமான், ஃபிரௌன், உபய் இப்னு கலப் போன்ற மிக கொடியவர்களோடு அவன் மறுமையிலே எழுப்பப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் ஃபிரௌன் என்றால் யார் சொன்னான்? நான் தான், வஅன ரப்புக்குமுல் அஆலா என்று சொன்னான். அல்லாஹ்வுக்கே சவால் விட்டவன், நான் தான் உயர்வான இறைவன், என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னான். மூசா நபி அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த மூசா நபியையும் அவருடைய சமுதாயத்தவர்களையும் மிக பெரும் சித்திரவதை செய்தவன் தான் ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஃபிரௌனுக்கு அல்லாஹ் எப்படியான தண்டனைகளை கொடுப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட கொடியவர்களோடு அல்லாஹு தஆலா இந்த தொழாத மனிதர்களை எழுப்ப இருக்கிறான். தொழாதவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் ஒரே வகையான தண்டனை என்றால் இந்த தொழுகையை விடுவது எவ்வளவு பாரதூரமானது என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இப்னு ஹிப்பான் என்கிற கிரந்தத்திலே 1467வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு ஆதாரத்தை பாருங்கள், அல் அஹுதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எங்களுக்கும் நாங்கள் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஸ்லீம்களாகிய எங்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னவென்றால் அத்தலா, தொழுகைதான். முஸ்லிம் என்றால் தொழுவான், முஸ்லிம் இல்லாதவன் தொழ மாட்டான். எனவே யார் இந்த தொழுகையை விட்டானோ அவன் காபிர் ஆகிவிட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜா என்கிற கிரந்தத்தில் 1079வது இலக்கத்திலே பதிவாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், நாங்கள் வெறுமனே முஸ்லிம் கிராமத்தில் இருக்கிறோம், முஸ்லிம் ஊரில் வசிக்கிறோம், முஸ்லிம் தாய்க்கு பிறந்திருக்கிறோம், முஸ்லிம் தந்தைக்கு பிறந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் இஸ்லாமியன் என்று அடையாளப்படுத்துகிற கடமைகளை கூட செய்யாத ஒரு துப்பாக்கியமான நிலைமைத்தான் இன்றைக்கு நமது சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த தொழுகையை ஒரு மனிதன் தொழவில்லை என்றால் அவன் முஸ்லிமே இல்லை. அவரை பதிவில் முஸ்லீம் வண்டி இருந்தாலும் சரிதான், ஐடி கார்டில் முஸ்லீம் வண்டி இருந்தாலும் சரிதான், பாஸ்போர்ட்டில் முஸ்லீம் வண்டி இருந்தாலும் அல்லாத பார்வையில் ஒருவன் தொழல் என்று அவன் முஸ்லீம் இல்லை. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம்களாகி எங்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான இடைவெளி வித்தியாசம் என்னவென்றால் இந்த தொழுகைதான். தொழுகாதான் முஸ்லீம், இல்லைண்டா அவன் காபிர் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இல்லையென்றால் திடீரென மவுத்து வந்து விடுகிற போது அல்லாஹ்விடத்திலே என்னத்தை சொல்லி நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அதே போன்று பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்க் வல் குஃப்ர், நிச்சயமாக ஒரு மனிதனுக்கும் இணைவைப்பு நிராகரிப்பு ஆகியவற்றுக்கும் இடையிலே உள்ள இடைவெளி என்னவென்றால் தருக்குஸ்தலா, தொழுகையை விடுவதுதான் என்று சொல்கிறார். சாய் முஸ்லிமிலே 134வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கின்றது. அப்ப ஒரு முஸ்லிம் என்று சொன்னான், ஒரு மனிதனுக்கும் இணைவைப்பு நிராகரிப்பு ரெண்டுக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்துற இந்த தொழுகைதான். தொழுகாத்தான் முஸ்லிம், இல்லாட்டி முஸ்ரிக்கு அல்லது காபிர் என்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஒரு மனிதனுக்கும் இணைவைப்பு நிராகரிப்புக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு சுவர் இந்த தொழுகைதான். தொழுதால் முஸ்லிம் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருப்பான், இல்லை என்றால் அவர் முஷ்ரிக் ஆகிடுவான் அல்லது காபிர் ஆகிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை இதுதான். எனவேதான் ஜமாத்துல் முஸ்லிமின் ஆகிய நாங்கள் சொல்கின்றோம், அதிகமாக கடமைகளை செய்யாதவர்களாக இந்த தங்களை அதிகமான மக்கள் முஸ்லீம்களாக சொல்லிக் கொள்கின்றார்கள். கடமைகளை செய்யாமல் இருக்கின்றவர்களை இந்த உலமாக்கள் முஸ்லீம்களாக அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் ஜமாத்துல் முஸ்லிமினாக நாங்கள் சொல்கின்றோம், குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் கடமைகளை ஒருவன் செய்யலண்டா அவன் முஸ்லீம் இல்லை. குறிப்பாக தொழுகைய ஒருத்தன் விட்டுட்டான்டா அவன் முஸ்லீம் கிடையாது. அப்ப முஸ்லீம் இல்லைண்டா எப்படி அவருக்கு சலாம் சொல்றது? அவருக்கு எப்படி மௌத்தான அவரை அவருடைய மற்ற கடமைகளை குளிப்பாட்டுதல், கபனிடுதல், தொழுகை நடத்துதல் போன்ற விஷயங்களை செய்வது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மைக்கு உண்மையாக இஸ்லாமிய நடைமுறைகளை எமது சமுதாயத்தில் நாம் பின்பற்றுவதாக இருந்தால், அதில் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், ஒருவன் தொழவில்லை என்றால் அவனுடைய ஜனாசாவை பள்ளி வாசல்கள் எடுக்கக்கூடாது. என்ன சொல்ல வேண்டும்? உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் இந்த ஊரிலே, இந்த மகள் அவர் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறார், இந்த பள்ளியில் வந்து அவர் தொழுகிறது இந்த ஜமாத்தோட, எனவே இவருடைய ஜனாசாவை நாங்கள் அடக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டும். ஆனால் என்ன சொல்லுகின்றார்கள்? அவர் சந்தா கட்டிக்கிறாரா, அப்படின்ற போ நாங்கள் அவருக்கு சந்தோக்கு தாரோம், அவரை அடக்குங்க என்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிற போது அந்த மணமகனுடைய தகுதி, அந்த மணமகளுடைய தகுதி அல்லாட கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மணமகனாக வருகிறவர் அவருடைய தகுதியாக இந்த விஷயங்கள் பார்க்கப்படுவதில்லை. மணமகளாக வருகிற பெண்களிடத்தில் இந்த தகுதி பார்க்கப்படுவதில்லை. வெறுமனே சீதனம் அல்லது வேற உலக இலாபங்களை மட்டும் பார்க்கப்பட்டு அந்த விஷயங்கள் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இன்னும் ஒரு ஆதாரத்தை சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒன்று ஒன்றாக இல்லாமல் ஆக்கப்படும் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை மக்கள் ஒன்று ஒன்றாக விட்டு விடுவார்கள், இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். ஒரு அடிப்படை விடுபட்டு போனால் இருக்கிற மற்றதை தற்காலிகமாக மக்கள் பிடித்துக் கொள்வார்கள். முதலாவது இல்லாமல் போவது தீர்ப்பு என்று சொன்னார்கள். அல்ஹுக்கும் இறுதியாக இல்லாமல் போவது வாகிரஹுன்ன அஸ்ஸலா, தொழுகை இல்லாமல் போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அகமது என்கிற கிரந்தத்திலே 22160வது இலக்கத்திலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. சிலர்கள் இந்த ஹதீஸை பச்சை புலையா வழங்கி இருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இஸ்லாத்துக்கு அடிப்படை இல்லாமல் போதுன்னா கூட்டு துவா இல்லாமல் போயிட்டு, குனூத் இல்லாமல் பேச்சு, சுபவுல மௌலூத் இல்லாமல் பேச்சு, தல்கின் இல்லாமல் பேச்சு, பாத்தியா இல்லாமல் பேச்சு, கந்தூரி இல்லாமல் பேச்சு, இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இஸ்லாத்துடைய மறைவு இல்லாமல் பேச்சு. அதே போல சில காலங்களுக்கு முன்பு பத்னா வீடுகளிலே ஸ்பீக்கர்கள் இசையுடன் கூடிய பாடல்கள் போடப்படும், அதெல்லாம் இல்லாமல் பேச்சு. அப்ப இஸ்லாமிய மரபுகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி மிக பிழையாக இந்த விஷயங்களை விளங்குகிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் எல்லாம் என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு விஷயத்தை அவர்கள் உயிரோடு இருக்கிற போது முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த விஷயம் இப்போது நமது காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒன்று ஒன்றாக இல்லாமலாக்கப்பட்டுவிடும், அதிலே முதலாவது தீர்ப்பு இல்லாமலாக்கப்படும்,
இறுதியாக தொழுகை இல்லாமலாக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு நபியாக வந்து ஒரு முஸ்லீம் போட வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி பல அடிப்படை விஷயங்களை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன? முஸ்லீம்கள் என்றால் ஒரு ஜமாத்தா இருக்கணும், ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டிருக்கணும், இஸ்லாத்தேத்துவத்துக்கு பையத்து செய்யணும், பெண்கள் பரதா அணிய வேண்டும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அணிய வேண்டும், இசை கேட்கக்கூடாது, பட்டு அணியக்கூடாது, வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடக்கூடாது. இப்படி பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், இப்படி பல விடயங்கள். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் ஆக்கப்படும். அதுல முதலாவது தீர்ப்பு சொல்றது இல்லாமல் ஆக்கப்படும் என்றார். நாங்கள் கேட்டால் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் அவனை நான் இந்த இப்போது உங்களுக்கு சொன்ன அந்த ஆதாரங்களின் மூலம் முதலாவது ஒரு ஆதாரத்தை சொன்னேன். தொழுகையை ஒரு மனிதன் விட்டான் என்று சொன்னால் அவன் காபிராகிவிட்டான். முஸ்லீம்களாகிய எங்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இந்த தொழுகைதான். யார் விட்டானோ அவன் காபிராகிவிட்டான். அது சரியான ஹதீஸ், இப்னு மாஜாவிலே பதிவாயிருக்கிறது. அதே போன்று சஹி முஸ்லிமிலே வருகிறது, ஒரு மனிதனுக்கும் இணை வைப்பு நிராகரிப்பு ஆகியவற்றுக்கும் இடையில இருக்கிற அந்த வேறுபாடு இந்த தொழுகை தான். விட்டால் முஷிரிக்கு காபிர் ஆகிவிட்டார். மிக தெளிவான ஆதாரம். அதே போன்று இஸ்லாம் இல்லாமல் போய்விடும். அதுல இல்லாமல் போகிற அந்த விஷயங்கள்ல முதலாவது தீர்ப்பு, கடைசியாக தொழுகை இல்லாமல் போகும். அப்ப ஒருவர்கிட்ட இஸ்லாம் இருக்கிறது என்றால் இந்த தொழுகை இருக்கிற அந்த நேரத்தில் அவன் முஸ்லிமாக இருக்கிறான். ஜக்காத்தை அவன் நிறைவேற்றுகின்ற போது அவன் முஸ்லீமாக இருக்கிறான். ஹஜ்ஜை செய்கிற போது முஸ்லீமாக இருக்கிறான். நோன்பு நோக்கிற போது முஸ்லீமாக இருக்கின்றான். எப்ப இந்த கடமைகள் அவனிடத்திலே இல்லையோ, இந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறவனாக அவன் இல்லையோ, அப்போது அவனிடத்திலிருந்து இஸ்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. அதைத்தான் இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுது. எனவே இப்படி தொழுகையை விட்ட ஒரு மனிதனை இந்த உலகத்திலே வாழ்கிற அதிகமான மனிதர்கள் முஸ்லீமாகத்தான் பார்க்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை என்று சொல்றார்கள். அப்ப தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லைன்னா அவன் மௌத்தான எப்படி கொண்டு வந்து அவனுக்கு கடமைகளை செய்த, இஸ்லாமிய கடமைகளை எப்படி செய்த, அவனுக்காக வேண்டிய ஜனாசா தொழுகை எப்படி நடத்துறது, அவனுக்கு எப்படி பள்ளி வாசலில் கூட்டிக்காந்து வச்சுக்கிட்டு நிக்காக திருமணம் செய்து வைக்கிறது, அப்ப இஸ்லாமிய கடமைகள் எப்படி செய்யறது இஸ்லாத்துல பங்கு இல்லாதவனுக்கு? ஆனா இஸ்லாத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி எங்கேயுமே ஹதீஸ்கள்ல வரல. ஹதீஸ்ல வந்திருக்கு தொழலாட்டி முஷ்ரிக் ஆகிறான், காபிர் ஆகிறான், அவனிடத்திலிருந்து இஸ்லாம் இல்லாமல் போகிறது, அவன் ஈமான புதுப்பிக்கணும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், வந்த விஷயங்களை எல்லாம் விட்டு போட்டு வராத புதிய விஷயங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அப்ப தொழுகையை விட்ட ஒரு மனிதன் யார் என்றால் அவன் முஸ்லீம் இல்லை, அவன் இஸ்லாத்தில் இல்லை. முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிலைநாட்டுவான். அதில் ஒன்றுதான் இந்த தொழுகை. தொழுகையை நிலைநாட்டுகிறவன் தான் முஸ்லீம், தொழாதவன் முஸ்லீம் இல்லை. எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள், முஸ்லீம்களாகி எங்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த தொழுகைதான். யார் விட்டானோ அவன் காபிராகி விட்டார். ஆனால் சில மக்கள் என்ன செய்கிறார்கள், காபிராகி விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற அந்த மனிதனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அப்ப அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? சலாம் சொல்லக்கூடாது. தொழவில்லை என்றால் அவன் இணை வைக்கிறவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இணை வைப்பவர்களுக்கு சலாத்தை கொண்டு முந்தாதீர்கள். எனவே இணை வைக்கிற நிலையில ஒரு மனிதன் மௌத்தா போனான் என்றால் அவன் நிரந்தரமாக நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுகிறான். அவனுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து விடுகிறது, அவனுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது என்றெல்லாம் நாங்கள் அல் குர்ஆன் மூலம் பார்க்கின்றோம். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா வ மஃவாஹுன் நார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டு அவருக்கு நிரந்தரமான தங்குமிடமாக நரகத்தை ஆக்கிவிடுகிறார். இப்படியான அநியாயக்காரருக்கு உதவி செய்வன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலேயே இப்படி கடமைகளை செய்கிறவர்களை மட்டும்தான் முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்ற ஒரே ஜமாத்து நாங்கள் மட்டும்தான், ஜமாத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். மற்ற எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கிட்டாலும், அமைப்புகள் எடுத்துக்கிட்டாலும், மதுஹபுகள் எடுத்துக்கிட்டாலும், சரிகாக்கள் எடுத்துக்கிட்டாலும், அவங்கள்ட்ட இந்த கடமைகளை செய்யலாட்டியும் முஸ்லீம்கள். சரிகாவிலெல்லாம் கடமைகளை செய்யறது ஒரு விஷயமே கிடையாது. அவங்க அதை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வச்சிருக்காங்க. ஷரியத்து, மாரிஃபத்து, ஹக்கீக்கத்துன்னு வச்சிருக்கிறாங்க. ஷரியத்துன்னு சொல்ற இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இதுகள் இதெல்லாம் சும்மா அந்த புதிதாக சேர்றவங்க, அந்த தரிக்காவில் சேர்றவங்க செய்யற விஷயங்கள். ஆனால் ஆக தொப்புக்கு வாராக்கள் இதெல்லாம் செய்ய தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் தரிக்காவில் உள்ளவங்க இருக்கிறாங்க. எனவே இப்படியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஜமாத்துல் முஸ்லிமின் ஆகிய நாங்கள் மட்டும்தான் சொல்றோம், கடமைகளை ஒரு மனிதன் செய்யணும், செய்யலாட்டி அவர் முஸ்லீம் இல்லைன்னு. இப்படி நாங்கள் சொல்றோம் என்றது மட்டும் இல்லாம, எங்கட ஜமாத்தில் ஒரு 100 பேர் இருந்தா அல்லாஹ்வுட கிருபையால அவர்கள் தொழுகையை விடாமல் தொழுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த முடிவுல சரியாக இன்றைக்கு இருக்கிற உலமாக்கள், பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இருக்குமாக இருந்தால், ஊர்ல ஒருத்தனும் பாங்கு சொல்ற நேரம் டிவியை போட்டு திணிக்க மாட்டார், பாங்கு சொல்ற நேரம் படம் பார்த்துக்கிட்டு படுக்க மாட்டார், பாங்கு சொல்லி இருக்கிற நேரம் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து படுக்க மாட்டான், கிரவுண்டுக்குள்ள நிற்க மாட்டான், கடைக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு பீடி அடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு சிகரெட் அடிச்சிட்டு நிற்க மாட்டான், முழுப்பெரும் பள்ளியை நோக்கி வருவார். இஸ்லாத்தை சரியாக நிலைநாட்டாத ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு மக்கள் கடமைகளை எல்லாம் செய்யாமல் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் மறுமையிலே சொல்லுவார்கள், நாங்கள் தொழாமல் இருந்தோம், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம், அரட்டை அடித்து திரிபவர்களோடு நாங்களும் அரட்டை அடித்து திரிந்தோம், மறுமையை பொய்யாக்கி கொண்டிருந்தோம், மவுத்து வருகிற வரைக்கும் இப்படி இருந்து விட்டோம், இதனால் எங்களுக்கு சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று இந்த உலகத்தில் சரியாக கடமைகளை செய்யாதவர்கள், குறிப்பாக தொழுகையை நிலைநாட்டாதவர்கள் கவலைப்படுவார்கள், தங்களுடைய அந்த குற்றங்களுக்காக வருந்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அங்க போய் கவலைப்படுறதுல, அங்க போய் வருந்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. யௌம யதக்கருல் இன்சான், அல்லாஹ் சொல்கின்றார், மனிதன் சுவர் நரகம் அவனுக்கு அண்மித்து கொண்டு வரப்படுகிற போது, மலக்குகள் அணிவகுத்து நிற்கிற நிலையிலே அல்லாஹ் வருகிற போது மனிதனுக்கு அப்பதானாம் புத்தி புடிவடும். நாம பிள்ளையா நடந்துட்டோமே, நம்ம அப்படி நடந்திருக்கலாமே, இப்படி நடந்திருக்கலாமே என்று அந்த நேரம் தான் நான் சிந்திப்பான். அப்படி சிந்திக்கிற போது இவனுடைய இந்த சிந்தனை என்ன பிரயோஜனத்தை இவனுக்கு அளிக்க போகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த குறுகிய கால வாழ்க்கை, அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அமல்களை சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அந்த அல்லாஹ்தான் மௌத்து ஹயாத் ஆகிய இரண்டையும் படைத்திருக்கின்றான். ஏன் தெரியுமா? உங்களை சோதிப்பதற்கு அழகிய முறையில் யார் அமல் செய்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த மௌத்து ஹயாத் ஆகிய இரண்டையும் படைத்ததாக அல்குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப மௌத்து ஹயாத் என்கிற ரெண்டு அமைப்புகளுக்கும் இடையில நாங்கள் சரியாக அமல் செய்ய வேண்டும். பிறந்திருக்கின்றோம், இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக இந்த மௌத்து வர இருக்கிறது, இதற்கிடையில் அமல் செய்ய வேண்டும். இந்த அமலை செய்கிறோமா என்பதை சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான். அதுல மிக முக்கியமாக இந்த தொழுகையை ஒரு மனிதன் சரியாக நிலைநாட்ட வேண்டும். சில மனிதர்கள் தொழுகிறார்கள், ஆனாலும் அவருடைய தொழுகை நபிவழி தொழுகையாக இல்லை, பித்யத்தில் கலந்ததாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துல். எங்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக யார் ஒரு அமலை செய்வாரோ அந்த அமல் நிராகரிக்கப்பட்டதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அப்ப நாங்கள் தொழுகிறோம்டா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ருக்கு செஞ்சார்களோ அப்படித்தான் செய்யணும், எப்படி சுஜூத் செஞ்சார்களோ அப்படித்தான் செய்யணும், எப்படி தக்பீர் கட்டினாங்களோ அப்படித்தான் தக்பீர் கட்டணும், எப்படி நடுவிருப்பில் இருந்தார்களோ அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த சரியான தொழுகையை ஜமாத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற எல்லா அமைப்புகளும் நபி வழிக்கு மாற்றமான விதத்தான தொழுகைகளை தான் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொழுகைகள் இருக்கின்றதவே ஹதீஸ்களின் ஒளியில் நாங்கள் சொல்கின்றோம், இந்த விதத்தான தொழுகைகள் ரத்து நிராகரிக்கப்பட்டதாகும். ஆமிரத்து நாசிபா சசுலா நாரன் ஹாமியா, கஷ்டப்பட்டு அமல் செய்த ஆத்மா சுட்டரிக்கும் நரகத்துக்குள் போய் சேரும் என்று அல்லாஹ் சொல்வார். நாங்கள் யாரை குற்றம் சாட்டுவதற்காகவோ யாருடைய மனதை நோகடிப்பதற்காகவோ இந்த விஷயங்களை சொல்லவில்லை. நாங்கள் சொல்லுவதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு கூலி கிடைக்கணும், இதன் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் குர்ஆன் சுன்னா எப்படி தொழ வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறதோ அந்த அமைப்பில நாங்கள் தொழுது கொள்ளணும். அதற்கு மாற்றமாக நாங்கள் தொழுவமாக இருந்தால் அந்த தொழுகைகள் கபூலாகாது. அல்லாஹ் சொல்கிறான், தொழுறவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிகளுக்கு நரகம் என்று சொல்கிறார். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூ, அவர்கள் யார் என்றால் தங்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராவூன், அவர்கள் பிறர் பார்ப்பதற்காக பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள். வயம்னஊன் அல் மாஊன், அற்ப பொருட்களை கூட மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் 107வது அத்தியாயம் 5 தொடக்கம் 7வது வசனங்களிலே சொல்கிறார். அப்ப தொழுகையை விட்டவனுக்கு விட்டவன் முஸ்லீம் இல்ல, அவன் காபிர் என்றொடனே அதிகமான ஆக்கள் எங்களோட கோபிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் தொழுறவர்களுக்கு நரகம் என்று சொல்றான் இந்த வசனத்துல. அப்ப என்ன நடந்து அவங்க ஏன் இப்படி நரகத்துக்குரியவர்களாக ஆகுறாங்கன்னு சொன்னா, சரியா தொழுவையில பொதுபோக்கோட சொல்லுறாங்கன்னு சொல்றான். நல்லா இன்னைக்கு பார்க்கிறோம் ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கு வெளியில இருக்கிற அதிகமான சகோதரர்கள் அவர்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டினார்கள் என்றால் பள்ளி வாசலுடைய முன் சுவரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை வாசித்துக் கொண்டிருப்பது போல அவருடைய கண் மேல் பக்கமாக போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்வையை மேலுக்கு உயர்த்துகிறவர்கள் அதிலிருந்து சலர்ந்து கொள்ளட்டும், இல்லை என்றால் அல்லாஹ் அவருடைய பார்வையை அப்படி பறித்து விடுவதை இட்டு அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கிற போது தொழுகையிலே ஒரு ஒரு சக்கீனத், ஒரு அமைதி இல்லாமல் அங்குமிங்குமாக பார்வைகளை செலுத்திக் கொண்டு இப்படி இதே போன்று பல விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது இப்படியான விஷயங்களை நாங்கள் சொல்வதற்கு இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சுருக்கமாக நாம் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், மறுமையில முதலாவது விசாரிக்கப்பட இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த தொழுகையை பற்றித்தான். எனவே தொழுகையை சரியா நாங்கள் பேணி சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது இறுதி உபதேசமான ஹஜ்ஜத்துல் விதாவில் தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தொழுகையை சரியா பேணி கொள்ளுங்க, 5 நேரம் தொழுங்கன்னு சொல்லி தன்னுடைய மரண தருவாயிலும் கூட இறுதியாக பேசினது இந்த தொழுகையை பற்றித்தான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது அந்த மரண நேரத்தில் பள்ளிக்கு நடந்து வர முடியாமல் எழுந்து நிற்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தொழுகைக்காகத்தான் தயாராகினார்கள். முடியாமல் போனபோதுதான் விழுந்தார்கள். மயக்கம் தெளிந்ததும் 2 பேருடைய உதவியோடு பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்ப தொழுகையை ஒரு மனிதன் விட்டான் என்றால் அவனிடத்திலிருந்து ஈமான் நிரந்தரமாக போய்விடுகிறது. திரும்ப அவன் ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்கிற போதுதான் அவன் திரும்ப மூமினாக கருதப்படுகிறான். தொழுகையை விட்ட ஒரு மனிதன் சொர்க்கம் போக மாட்டான், மாற்றமாக அவன் நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுகிறான். அதே போன்று தொழுகையை விடுகிற ஒருவன் காரோன், திராவுன், ஹாமான், உபயுபுனு, ஹலப் போன்ற மிக கொடிய சண்டனைக்கு உட்பட்டவர்களோடு உட்படுத்தப்படுகிறவர்களோடு மறுமையில் எழுப்பப்படுவான். அதே போன்று தொழுகையை விட்டவன் முஸ்லிம் இல்லை, அவன் காபிர். தொழுகையை விட்டவன் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் அவன் கருதப்படுகின்றான். அதே போன்றுதான் தொழுகையாளிகள் சரியாக தொழவில்லை என்றால் அவர்களுக்கும் நரகம் இருக்கின்றது. எனவே இப்படியான விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் இந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தொழுகையை ஒரு மனிதன் விட்டான் என்றால் அவனிடத்திலிருந்து இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கம் இல்லாமல் போய்விடுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவர்களும்
அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறவர்களாக ஆக வேண்டும். குறிப்பாக மூன்று பேர் ஒரு ஊரில் இருந்து அவர்களுக்கு மத்தியில் ஜமாத்தாக தொழுகை நிலைநாட்டப்படவில்லை என்றால் அவர்களை ஷைத்தான் வளைந்து கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், அதிகமான பாவச்செயல்கள் மக்கள் மத்தியிலே பரவி காணப்படுகிறது. மது, சூது, கொலை, கொள்ளை, போதை வஸ்து பாவனை, பல கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதிகமான இளைஞர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள், வாலிபர்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பரவி காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸ்வலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை கெட்ட மானக்கேடான விஷயங்கள் என்று ஒரு மனிதனை தடுக்கிறது, பாதுகாக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப சரியா நாங்கள் தொழுது வருவோமாக இருந்தால் எங்களிடத்திலே இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம், புகைத்தல், அதே போன்று மது அருந்துதல் போன்ற இந்த விஷயங்கள் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான். விபச்சாரம், கொலை, கொள்ளை இவற்றிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க யார் என்று பார்த்தால் கடமைகளை சரியாக செய்யாத மனிதர்கள் தான் இப்படி ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உபதேசம், தொழுகையை பற்றி நான் சொன்ன இந்த உபதேசம் நீங்கள் பல தடவைகள் பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் தெரிந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துங்கள், உண்மையான விசுவாசிகளுக்கு இது பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவேதான் இந்த விஷயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, தொழுகையை விட்டவன் யார் என்றால் அவன் முஸ்லிமே கிடையாது, அவன் முஷிரிக்கு, அவன் காபிர், அவன் முஷிரிக் காபிர் போகிற இடம் நரகமே ஆகும். எனவே இந்த கடமைகளை சரியாக செய்கிற மனிதன் தான் சுவர்க்கத்தில் நுழையலாம். எனவே அந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவர்களும் சுவர்க்கத்தை நோக்கி பயணிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோமாக. அதற்காக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.